எஸ்பிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் காசாவிற்குள் இஸ்ரேல் படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வந்த காசா அமைதி வாரியத்தின் கூட்டம் அமெரிக்காவில் நடந்திருக்கிறது. இதில் காசா மறு கட்டமைப்புக்கான யுத்திகள் மற்றும் நிதியுதவியை அறிவிக்க உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கூடியிருந்தனர். அமைதி வாரியத்தின் முயற்சிகளுக்காக அமெரிக்கா $10 பில்லியன் வழங்குவதாகவும் கஜகஸ்தான், அஜர்பைஜான், மொராக்கோ, பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா, உஸ்பெகிஸ்தான், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் சுமார் $7 பில்லியன் வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளன. அத்துடன் 6 நாடுகள் சர்வதேச நிலைப்படுத்தல் படைக்காக 20,000 படையினரை அனுப்புவதாக தெரிவித்திருக்கின்றன. இந்த கூட்டத்திற்காக கற்பனையாக வடிவமைக்கப்பட்ட காசா பற்றிய காணொளியில் காசாவின் அழிவுக்கு ஹமாஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே சமயம் இஸ்ரேல் தொடர்பான எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. ஏ வழியாக உருவாக்கப்பட்ட இக்காணொலியில் அமெரிக்காவின் புறநகரங்களில் இருப்பது போன்ற உயரமான கட்டிடங்கள், தொடர்வண்டிகள், தெருக்கள் போன்று காசா வடிவமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தில் போர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு இந்த வாரியத்தில் ட்ரம்ப் இடம் வழங்கியிருப்பதற்கு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அமெரிக்காவில் அமைதி வாரியத்தின் கூட்டம் நடந்த இடத்திற்கு வெளியே கூடிய போராட்டக்காரர்கள் பாலஸ்தீனர்களின் பங்கேற்பின்றி இஸ்ரேலின் பங்கேற்புடன் நடக்கும் கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காசா விற்பனைக்கல்ல, ஃப்ரீ பாலஸ்தீன் போன்ற முழக்கங்களை அவர்கள் எழுப்பியிருந்தனர். அமைதி வாரியத்தின் கூட்டத்திற்கு ஐக்கிய ராஜ்யம், இத்தாலி, ஜெர்மன் ஆகியவை தங்களது பிரதிநிதிகளை அனுப்பியுள்ள போதிலும் வாரியத்தில் இணைவதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பை அந்நாடுகள் நிராகரித்துள்ளன. பிரான்ஸ் அழைப்பை நிராகரித்தது மட்டுமின்றி தங்களது பிரதிநிதியையும் இக்கூட்டத்திற்கு அனுப்பவில்லை. இந்த அமைதி வாரியத்தில் நார்வே இணையாத நிலையில் பாலஸ்தீனர்களின் உதவிக்கான ஆட்யாக் லியாசன் கமிட்டியின் கூட்டத்தை நடத்த இருப்பதாக நார்வே வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இடையில் அமைதியை ஏற்படுத்தும் விதமாக 1993 கையெழுத்தான ஓஸ்லோ உடன்படிக்கையின் தொடர்ச்சியாக இந்த ஆட்யாக் குழு உருவாக்கப்பட்டிருந்தது. இவை ஒருபுறம் இருக்க அமெரிக்கா ஈரான் இடையிலான இராணுவ ரீதியிலான முறுகல் போக்கு தொடர்ந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் அமெரிக்க படையினர் மையம் கொண்டிருப்பது போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் அமெரிக்காவுடன் ஈரான் சமரசத்தை ஏற்படுத்தாவிட்டால் அந்நாடு மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என காசா அமைதி வாரியத்தின் கூட்டத்திற்கு பின்னர் ட்ரம்ப் பேசியிருக்கிறார்.
So now we may have to take it a step further or we may not. Maybe we're going to make a deal. You're going to be finding out over the next probably 10 days. Now is the time for Iran to join us on a path that will complete what we're doing. And if they join us, that'll be great. If they don't join us, that'll be great too. But it'll be a very different path. They cannot continue to threaten the stability of the entire region. And
ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி வரும் அமெரிக்கா அணு ஆயுத முயற்சிகளை கைவிடக் கோரும் வகையிலான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய கோரி வருகிறது. இது தொடர்பாக இரு தரப்புக்கும் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பிஎன்பி எனப்படும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் பொறுப்பேற்றிருக்கிறார். வங்கதேசத்தில் கடந்த 2024 மாணவர்களின் போராட்டத்தால் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் வங்கதேச நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 300 இடங்களில் வங்கதேச தேசியவாத கட்சி தலைமையிலான கூட்டணி 212 இடங்களை வென்றது. இதில் பிஎன்பி மட்டும் 151 இடங்களை கைப்பற்றியது. ஜமாயத் இ இஸ்லாமி தலைமையிலான கூட்டணி 77 இடங்களை கைப்பற்றியுள்ளது. தற்போது பிரதமராக பொறுப்பேற்றுள்ள தாரிக் ரஹ்மான் முன்னாள் பிரதமர் கலிதி ஜியா மற்றும் முன்னாள் அதிபர் ஜியாவூர் ரஹ்மானின் மகனாவார். அண்மையில் லண்டனிலிருந்து 17 பிறகு இவர் வங்கதேசத்திற்கு திரும்பியிருந்தார். வங்கதேச இடைக்கால அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கடுமையான முரண்பாடுகள் இருந்து வந்த நிலையில் தனது ஆட்சியில் வங்கதேசத்தை முதன்மைப்படுத்தும் கொள்கை பின்பற்றப்படும் என தற்போதைய பிரதமர் தாரிக் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட 5 ஐரோப்பிய நாடுகள் உறுதி செய்திருக்கின்றன. சர்வதேச சட்ட விதிகளை மீறி இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளதாக கூறியிருக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகள் கடந்த 2 முன்பு உயிரிழந்த அவரது உடலில் எபிபேட்டடைன் என்ற விஷம் இருந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றன. இது தென்னாப்பிரிக்காவில் காணப்படும் ஒரு தவளை இனத்தின் விஷம் என இந்நாடுகள் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தின் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரியூ மவுண்ட்பேட்டன் வின்சர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டைன் தொடர்பான கோப்புகள் உலகெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் எப்ஸ்டைனுடனான நட்பின் காரணமாக கடந்த ஆண்டு ஆண்ட்ரியூ மவுண்ட்பேட்டன் வின்சரின் பட்டம் பறிக்கப்பட்டது. தனது சகோதரர் ஆண்ட்ரியூ மவுண்ட்பேட்டன் வின்சர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அரசர் சார்லஸ், சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார். இத்தாலியில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் 10 ரஷ்ய மற்றும் பெலாரஷ்ய விளையாட்டு வீரர்கள் அவர்களது தேசிய கொடிகளுடன் பங்கேற்க அனுமதிக்கும் முடிவை ரத்து செய்ய ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் இத்தாலி அழைப்பு விடுத்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் 4 ஆண்டுகால படையெடுப்பை சுட்டிக்காட்டியுள்ள இத்தாலி தரப்பு சர்வதேச பாரா ஒலிம்பிக் குழு தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு நடந்த வெடிவிபத்தில் பல குழந்தைகள் உட்பட குறைந்தது 16 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு கராச்சியில் நடந்த மிக மோசமான 2வது விபத்து இதுவாகும். கடந்த மாதம் கராச்சியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 79 பேர் கொல்லப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடந்த 2026 ஏஐ இம்பாக்ட் மாநாட்டில் பங்கேற்ற ஓப்பன் ஏஐ நிறுவனர் சாம் ஆல்ட்மேன் மற்றும் ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் டேரியோ அமோடி ஆகியோர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் கைகுலுக்க மறுத்தது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓப்பன் ஏஐயிலிருந்து வெளியேறி ஆந்த்ரோபாக் ஏஐ நிறுவனத்தை தொடங்கிய டேரியோ அமோடி பாதுகாப்பை தங்களது முதன்மையான கொள்கையாக அறிவித்திருந்தார். இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.